ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவிளையாடல் புராணம். தலைப்பு கடவுள் வாழ்த்து. வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அதில் சாசிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ. நான் மறைச்சும் உருள்வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமோ. உய் வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாழியும் உயிர் துணையே. ஆலவனத்த மலன் நடம் கண்டு வந்த காரைக்காலம் பாலருந்தி உமை முலையில் பதிக விதம் பல பகர்ந்த பாலன் தன்னை. சூலையினை சிவனருளால் துடைத்தானே தடுத்தாண்டான் தோழன் தன்னையே. மாலை மணிவாசகனை மற்ற அடியறையும் அடி வணங்குவோமே. சிற்றம்பரம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவன். அருள் வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இப்பொழுது திருவிளையாடல் புராணத்திலே நம்முடைய சமய குரவர்களாக விளங்குகின்ற நால்வருடைய சிறப்புகளை பற்றி அவர்களுடைய துதி பற்றி விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய சமயம் சைவ சமயம். நம்முடைய கடவுள் சிவபெருமான். நம்முடைய குருமார்கள் நால்வர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர். நமக்கு நூல்கள் வேத சிவாகமங்கள், திருமுறைகளும் சாஸ்திர நூல்களும் புராணங்களும். நம்முடைய பிரதானமான ஆலயம் சிதம்பரம். நம்முடைய நெறிகள் சரியை கிரியை யோகம் ஞானம். நாம் அடைய வேண்டிய லட்சியம் சிவபெருமானுடைய திருவடியாகிய வீடு வீடு. நம்முடைய சின்னங்கள் திருநீறு, உருத்திராட்சம், பஞ்சாட்சரம். அதனாலே இந்த உயர்ந்த பொருள்களெல்லாம் நம்முடைய நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது. மற்ற நாடுகளிலே பிறந்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காது. பூலோகத்திலே நம்முடைய தென்னாடு மிகவும் உயர்ந்த நன்னாடு. இதிலே பிறப்பதற்கும் இங்கே வசிப்பதற்கும் அநேக ஜென்மங்களிலே புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். அப்படிப்பட்ட புண்ணியத்தினாலே நாம் சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். வாய்த்தது நந்தமுக்கு ஈதோர் பிறவி மதித்திடணும் என்கிறார் திருநாவுக்கரசு நாயனார். இது ஒரு ஆச்சரியமா கிடைச்சிருக்குது. எதிர்பாராத விதமாக பல கோடி ஜென்மங்கள்ல செய்த புண்ணியம் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. ஆகையினால இதை நழுவ விட்டுவிடக்கூடாது. எண்ணிலி பாவிகள் எம்முறை ஈசரை நன்னறியாமல் நழுவுகின்றாரே என்கிறார் திருமூலர். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு, நீர் உண்டு, அண்ணல் அருகண்டு அருசையார் இருக்கும். எண்ணிலே பாவிகள் எம்மரை ஈசனை நன்னறியாமல் நழுகின்றாரே அப்படிங்கிறார் திருமூலர். இப்படி அருமையான தெய்வம் இந்த சுவாமியை வழிபாடு செய்வதற்கு லட்சக்கணக்கா பணம் வேணுங்கிற அவசியம் இல்லை, ரொம்ப சிரமப்படணுங்கிற அவசியம் இல்லை, சாதாரணமா கிடைக்கக்கூடிய தண்ணீரும் இந்த பூக்களும் இந்த ரெண்டு பொருளும் போதும். இதை சிவபெருமானுடைய திருவடியில் இட்டு நல்ல மரங்களை சாத்தினால் அவன் வேண்டுகின்ற வரங்களை எல்லாம் கொடுக்கின்றான். இப்படிப்பட்ட அருமையான தெய்வத்தை வணங்க தெரியாமல் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு நடிகிறானே என்று சொல்லி அவர் வருத்தப்படுறார். அதான் எண்ணிலி பாவிகள் எம்மறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றார். இது போல ஒரு சமயம் கிடைக்காது, இது போல ஒரு தெய்வம் கிடைக்காது, இந்த நூல்களைப் போல ஒரு நூல்கள் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. ஆகையினாலே கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இதை விட்டுவிடக்கூடாது. அதை விடாமல் இருப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அங்கங்கே நடைபெறுகின்றன. இந்த நிகழ்ச்சி எல்லாம் இறைவனுடைய திருவருளாலே நடந்து வந்திருக்கிறது, நம்முடைய இஷ்டத்துக்கு நடப்பதில்லை. இறைவனுடைய திருவருள் கூட்டி வைக்க அவனருளாலே அவன்தான் வணங்கி என்று சொல்லுமா போலே அவன் வந்து பேச வைக்கிறான், அவன் வந்து கேட்க வைக்கிறான். ஆகையினால அப்படிப்பட்ட உயர்ந்த புண்ணிய செயலில் நாம் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறோம். இன்றைக்கு சொல்ல போற பகுதி நால்வருடைய துதி. நால்வர் அவதாரம் பல்லவர்கள் இல்லையானால் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எவ்வளவு படிச்சிருந்தாலும் குருவினுடைய அனுகிரகம் இல்லையானால் அவர் உயிர் பெற முடியாது. ஒருத்தர் நல்ல வெயில் அவர் கடல் தண்ணீரை அள்ளி அள்ளி குடிக்கிறான், தாகம், தாகத்துக்கு கடல் தண்ணீரை குடிச்சா தாகம் நீங்குமா? நீங்க சுத்தமான தண்ணீர் நல்ல தண்ணீரை கொஞ்சம் குடிச்சா தாகம் நீங்கும். கொஞ்சம் தண்ணி குடிச்சாலும் அப்படி நல்ல தண்ணீர் குடிச்சா தாகம் குறை. கடல் தண்ணீரை அள்ளி அள்ளி குடிச்சா தாகம் அடங்க, தண்ணி குடிச்ச மாதிரி இருக்க தாகம் அதிகமாயிரு. சில வீட்டுல சாப்பிட்டா பசி அடங்காது, இன்னும் பசி அதிகமாயிரு, ஏண்டா சாப்பிட்டோம்னு. அது போல எத்தனை நூல்களை படித்தாலும் ஞானாச்சரியனுடைய அனுக்கிரகம் இல்லையானால் குருவினுடைய அருளை பெறவில்லையானால் அவன் தெளிவு பெற முடியாது, அவன் உண்மையை உணர முடியாது என்கிறார் திருக்கடிச்சுடையார் ஆசிரியர். சாஸ்திரத்தை ஓதினருக்கு சத்குருவின் தன் வசனம் மாத்திரத்தே வாய்க்கும் நலம் வந்துருமோ, ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தனிந்துருமோ தென்னீர்மையாயினரை செப்பு. ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தனிந்துருமோ தென்னீர்மையாயினரை செப்பு என்கிறது அந்த நூல். ஆகினாலே குரு இல்லையானால் அந்த ஆன்மா அனாதை, குரு இல்லாத ஆன்மா அனாதை. ஒரு ஆன்மாவை சிவமாக மாற்றுகின்ற வரைக்கும் குருநாதர் தான் பொறுப்படுத்துகிறார். ஒரு ஆன்மாவை சாதாரணமா இருக்கிற ஜீவனை சிவமாக மாற்றுகின்ற பொறுப்பு யாருக்குன்னா குருநாதர் தான். குருதான் அந்த ஆன்மாவை பரிசோதனை பண்ணி அதனுடைய பக்குவத்துக்கு ஏற்றவாறு உபதேசங்களை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் பெற வைக்கிறார் குருநாதர். ஆகையினாலே குருவினுடைய அருள் நமக்கு நிறைய கிடைக்கும். நம்முடைய சைவ சமயத்துக்கு குருவாயிருப்பவர்கள் நால்வர். இப்ப நமக்கு யாராவது உபதேசம் பண்றாங்க அப்படின்னா அந்த நால்வர் அவங்களுக்குள்ள வந்து உபதேசம் பண்ணுவாங்க. இப்ப நமக்கு எனக்கு குருநாதர் தேவகோட்டை தத்புருஷ தேசிகர், அவர் தான் எனக்கு பஞ்சாட்சர மந்திர உபதேசம் பண்ணினார். அவர் செய்கிறார் என்றால் அவருக்குள்ளே நால்வர் புகுந்து அந்த உபதேசத்தை பண்றாங்க. ஆகையினாலே நம்முடைய சமயத்துக்கு குரு யாருன்னா நால்வர் தான். இவங்களுக்கு நிகராவர்கள் கிடையாது. நால்வரும் சிவபெருமானுடைய அம்சங்கள், சிவபெருமானுடைய அம்சம். சிவன்தான் நால்வராக வந்திருக்கிறார். அந்த நால்வரும் தான் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வழியை காட்டியவர்கள், வீடு பேர் அடைவதற்கு வழியை காட்டியவர்கள். மற்ற சமயவாதிகள்லாம் குழப்பி விட்டுவான், அவனுக்கு இந்த உலகத்திலையும் வாழ தெரியாது, அந்த உலகத்திலையும் வாழ தெரியாது. அதுதான் திருஞான சம்பந்தர் சொன்னார், இருதலை போகமும் பற்றும் விட்டார். இருதலை போகம், இருதலை போகமா இங்கேயும் வாழ தெரியல, உச்சிக்கு போறேன்னு சொல்லி அங்கேயும் போக தெரியாம திண்டாராம் என்று ஞானசம்பந்தர் எடுத்து சொல்றார். ஆகையினால நமக்கு அருள் நெறியை காட்டியவர்கள் ஞானசம்பந்தர், கிரியை நெறியை காட்டியவர் அப்பர் சுவாமிகள், சரியா மார்க்கத்தை காட்டியவர். அவர் சரியா மார்க்கத்தை காட்டியிருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யோக மார்க்கத்தை காட்டியவர். மாணிக்க வாசகர் ஞான மார்க்கத்தை காட்டியவர். சரியே என்று சொன்னால் உடம்பாலே இறைவனுக்கு தொண்டு செய்வது, கிரியை என்றால் உடம்பாலும் உள்ளத்தாலும் தொண்டு செய்வது சிவனுக்கு, சிவபெருமானுக்கு ஆராதனை செய்வது. யோகம் என்றால் அகத்தால் மட்டும் வழிபாடு செய்வது. அது எப்பன்னா அது தானே வரணும் அந்த யோகம். சரியை முற்றி கிரியை வரணும், கிரியை முற்றி யோகம் வரணும். நாமளா யோகத்துல போய் உட்காரக்கூடாது. நான் யோகம் பண்றேன் யோகம் பண்றேன்னு சொல்லி கண்ணை மூடி உட்கார்ந்தா மனசு எங்கேயோ போகும். அதனால யோகம் தானே வரணும். உறங்கினோன்கை வெறும்பாக்கு எனவே. ஒருத்தர் வெத்தலை பாக்கு போட்டு போட்டு படக்க கையிலே வெத்தலை பாக்கு வெட்டி வச்சிருப்பார். அவர் பேசிட்டே இருக்கிறாரு, நல்ல தூக்கம். தூக்கத்துல என்ன ஆகும், கையில வச்சிருக்கிற பாக்கு வெட்டி தானே விழு நழுவும். அது போல ஒருவருக்கு சிவயோகம் கூடிவிட்டால் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் தானே நழுவிப்போம், தானே விடணும், நாமளா விடக்கூடாது. அதுதான் யோகம். அந்த யோகத்துக்கு மேல ஞானம், அந்த யோகம் முக்கிய பிறகு ஞானம் உண்டாகும். அப்படி நான்கு நெறிகள் இதுக்கு மார்க்கம் என்று, நெறி என்றாலும் மார்க்கம் என்றாலும் வழி என்றாலும் ஒன்றுதான். ஒரு ஊரை அடையணும்னா ஒரு வழியில போகணும், வழியை விட்டு மாறி போனோம்னா ஊருக்கு உச்சியா இருக்காது. அதனால உச்சியாகிய ஊருக்கு போகணும்னா இந்த நாலு நெறியில ஏதோ ஒரு நெறிய பின்பற்றவர்கள். அப்படி அந்த நெறிய காட்டியவர்கள் நம்முடைய நால்வர்கள். விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞானம் நான்கு, அரும்பு மலர் காய் கனிகோல் அன்றோ பராபரம். அரும்பு, அப்புறம் மலர், காய், அப்புறம் கனி. அரும்புதான் சரியை, மலர் கிரியை, யோகம் காய், ஞானம் கனி. விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனி போல் அன்போ பராபரம். அந்த கிரியா மார்க்கத்தை காட்டிய திருஞான சம்பந்த பெருமான் சீர்காழியிலே அவதாரம் பண்ணினவர். அவர் கந்தலோகத்தில் இருந்தவர். கந்தலோகத்தில் அங்க முருகப்பெருமானுடைய சாரூகம் பெற்ற பரமஞானி. அவர் முருகப்பெருமானுக்கு நிகரானவர் அப்படி சொல்லலாம். முருகன்தான் திருஞான சம்பந்தரா வந்தார். அந்த முருகப்பெருமான் அவதாரமா இருக்கிற ஞான சம்பந்தர் முருகப்பெருமானுக்கு அம்பாள் பால் ஊற்றினாங்க. மானுட வர்க்கத்துல பிறந்த ஸ்ரீயான சம்பந்தருக்கு அம்பாள் பால் ஊட்டினார். முருகனுக்கு அம்பாள் வந்து வேல் கொடுத்தாங்க. ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தாங்க. அந்த வேலினாலே அசுரர் கிளையை வென்றார் முருகப்பெருமான். ஞான சம்பந்தர் விபூதியினாலே அந்த கூட்டத்தை வென்றார், சமண கூட்டத்தை வென்றார். முருகப்பெருமானுக்கும் ஞான சம்பந்தருக்கும் சில ஒற்றுமைகள் உண்டு. அப்படிப்பட்ட திருஞான சம்பந்தர் இவர் எப்படி சொல்றார் அப்படின்னா, அப்பாவை போலவே பிள்ளைன்னார். அப்பா யாரு? நமக்கெல்லாம் அப்பா அம்மா யாரு? சிவபெருமான். நல்ல சொல்லுங்க. சிவபெருமான் ஒரு புலவர் சொன்னாரு, சிவபெருமானை பார்த்து கேட்டார், சுவாமி முருகப்பெருமான் உங்களுக்கு பிள்ளை தானே? ஆமான்னார். நாங்களும் உங்களுக்கு பிள்ளை தானே? ஆமான்னார். மறுக்க முடியுமா? நம்மளும் ஒரு பிள்ளைதான். உலகத்திலெல்லாம் தாயும் தந்தையுமாக இருப்பவர் சிவ மாதாவே பார்வதி தேவி பிதாவோ சங்கர. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். அம்மையே அப்பா ஒப்பிலாம். அப்பன் நீ, அம்மை நீ. தாயும் நீயே, தந்தை நீயே. அவர் தான் அப்பா அம்மா. இப்ப நாங்க உங்களுக்கு பிள்ளைகள் தானே? ஆமான்னு சிவபெருமான். அப்படின்னா உங்ககிட்ட பொதுவில் தானே சுவாமி ஆடுற, உங்ககிட்ட ஒரு பாரபட்சம் இருக்குதுன்னார். என்னப்பா பாரபட்சம் அப்படிங்கிறது? ஆமா, ஒரு பிள்ளைய மட்டும் நீ நீ கொஞ்சி அந்த அம்மாட்ட கொடுக்குற, அந்த அம்மா கொஞ்சி உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அப்படி மாத்தி மாத்தி கொஞ்சுறீங்க, விளையாடுறீங்க. இப்ப எங்களை என்ன திருவிட விடுறீங்களே அப்படிங்கிறார் முருகன். முருகன் வந்து இவர் கொஞ்சி அந்த அம்மாவிட்ட கொடுக்குறா, அந்த அம்மா கொஞ்சி இவர்த்த கொடுக்குறாங்க. இந்த சின்ன பிள்ளை முருகனை எல்லாரும் கொஞ்சிருங்க. ஆனா நாங்களும் உங்களுக்கு பிள்ளைகள் தான், எங்களை இப்படி தெருவில் விட்டுட்டு இது என்ன நியாயம் அப்படி கேட்கிறாங்க. முத்தாடி மடித்தளத்தோர் இளஞ்சேயே உலகின்ற முதல்வியோடும் வைத்தாடுவே பொதுவில் நின்றாடும் உமக்குந்த வாரம் என்னே அப்படின்னு அந்த புலவர் பாடுறார். அதனால அவருக்கு எல்லாமே பிள்ளைகள் தான், நாம தான் அவருக்கு பிள்ளைகள். அதுல விசேடமான புத்தர்கள் என்று அதுல ஞான சம்பந்தர் விசேட புத்தர். ஞான சம்பந்த பெருமான் அவர்களை எடுத்து ஆட்கொண்டால் நம்மளை தேதித்து ஆட்கொள்கிறார். தேதித்து ஆட்கொள்ளல் என்றால் நம்மளெல்லாம் கொஞ்சம் நம்முடைய பக்குவத்துக்கு தகுந்தவாறு தன்னை உணர்த்தாமல் உலகத்திலே கொஞ்சம் வாழ வச்சு அப்புறம் தன்னுடைய திருவருளிலே வாழ வைக்கிறார். இவர் தேரித்து வளர்த்தல், கொஞ்சம் பக்குவம் உள்ள ஆன்மாக்களை எடுத்து வளர்க்கிறார். ஆக எல்லா உயிர்களுக்கும் அவர்தான் தாயும் தந்தையுமாக இருப்பவர். திருஞான சம்பந்தர் பிள்ளை நெறி, சிவபெருமானுக்கு பிள்ளை என்று சொல்வது குழந்தை. திருநாவுக்கரசர் வந்து தாச மார்க்கம். தாச மார்க்கம் என்றால் அடிமை, ஆண்டான் அடிமை. நம்ம சுந்தரர் அவர் நண்பர், சகமார்க்கம் என்று சொல்லுவது. சகமார்க்கம்னா தோழமை. ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழமுமா. மாணிக்க வாசகர் நாயக நாயகி பாவம், அப்புறம் குரு சிஷ்ய பாவம், அப்படி ஆட்கொண்டார். நாயக நாயகி பாவம் என்றால் தலைவன் தலைவி, காதலன் காதலி, காதலன் காதலி. இப்ப ரொம்ப ரகசியமா சுவாரஸ்யமா யார்கிட்ட பேசுவாங்க? காதலிகள். ஒரு காதலன் ரொம்ப பிரியமா பேசுற மொழி எதுன்னா காதலி பேசுற மொழி தான். காதலி பேசுறதா ரொம்ப சுவாரஸ்யமா கேட்பான். சாதனம். இப்ப மாணிக்க வாசகர்கள் சிவபெருமான்கிட்ட பேசினதெல்லாம் அந்த காதலன் காதலி ரெண்டு பேரும் சுவாரஸ்யமா பேசிக்கிட்டா எப்படியோ அப்படி, அதுதான் திருவாசகம். அவங்க ரெண்டு பேரும் சுவாரஸ்யமா பேசிக்கிட்ட நல்ல காதலும் நல்ல காதலி, நல்ல அன்பார காதலி, அவங்க பேசிக்கிட்ட அந்த வார்த்தைகள் தான் திருவாசகம். சிவமும் சாதுமாய் பேசிக் கொண்டது திருவாசகம், சிவமும் சாமுமாய் பேசிக்கொண்டது. அதுல வெளியில அந்த இதே கிடையாது, பேச்சே கிடையாது, உலகத்தை பத்தியா பேச்சே கிடையாது, தன்னை மறந்து பேசியது, தன்னை பத்தியும் பேச்சு கிடையாது. இப்ப மற்ற தேவாரங்கள்ல அவங்கவுங்க பேரு திருவாசகத்துல அது இருக்க, திருவாசகத்துல மாணிக்க வாசகன் பாடினதுன்னு வராது. ஒரு இடத்துல கூட தான் பேர் சொல்ல, தன்னுடைய ஊரை சொல்ல, இருவாத ஊர்னு சொல்ற, நான் ஊர்னு அப்படி சொல்ல. ஆகையினாலே தன்னை மறந்து சிவத்தோடு பேசியது திருவாசகம். இப்படி நால்வரும் நான்கு மார்க்கங்கள், தாச மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். அது திரியார் சம்பந்த சற்புத்திர மார்க்கம். சற்புத்திர மார்க்கம்னா பிள்ளை, அப்படி பால் கொடுத்தா பிள்ளை ஆயிட்டார். இந்த பிள்ளை எப்படின்னா அப்பா மாதிரியே பிள்ளைனார். அப்பனுக்கு பிள்ளை தப்பாதுன்னு ஒரு பழமொழி, அப்பனுக்கு பிள்ளை தப்பாது அப்படின்னா தகப்பனாருடைய அந்த தொழில் திறமைகள் எல்லாம் பிள்ளைக்கு வரும். அந்த மாதிரி சிவபெருமான் என்ன செய்தார், மீன கொடியோனாகிய மன்மதனை எரிச்சார், வேக வைத்தார். மீன கொடியோன்னா மன்மதன், மன்மதனுக்கு மீன் கொடி, தென்றல் தான் தேர், கிளிகள் வாகனம், கிளிகள் தான் அந்த தேர்வு குதிரை, அதற்கு மேல ரதி தேவி கூட இருப்பா. இப்படியான ஒரு சிறப்பு கரும்பு வில்லு அரும்பு பானம், அந்த பஞ்ச பானங்கள் அவன் வச்சிருப்பான். தேவர்கள் என்ன பண்ணினாங்க, சிவபெருமானையும் அம்பாளையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி மன்மதனை ஏவினாங்க. சிவபெருமான் சொல்லியிருந்தார், பார்வதியை கல்யாணம் பண்ணின பிறகு வந்து நம் மூலமாக ஒரு புத்திரன் தோன்றுவான், அவன் வந்து உங்களுடைய துன்பத்தை எல்லாம் நீக்குவான். சூரபன்மன் என்கின்ற அசுரன் மூலமாக வருகின்ற துன்பத்தை நம்முடைய புத்திரன் வந்து தீர்ப்பான் என்று சொல்லியிருந்தார். அப்படி சொல்லிட்டு சிவபெருமான் யோகத்தில் இருந்தார். அம்பாள் பர்வதகிரி இமயமலை சாரல அவங்க தவம் பண்றாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் தவம் பண்ணிட்டு இருந்தா எப்படி குழந்தை உண்டாகும் சொல்லி தேவர்கள் என்ன பண்ணாங்க, மன்மதனை ஏவன அவங்க திருமணம் செய்து கொள்வார்கள் என்று எண்ணினாங்க. மன்மதன் மறுத்துட்டான், வீட்டுங்க மரத்திலே கூறு பார்க்கறதா, எனக்கு இந்த பதவியை கொடுத்ததே சிவபெருமான் தான், அவர் மேலே நான் பானத்தை விட்டா என்ன ஆகும், என்னால முடியாது சுவாமி, கோரியாக சாபம் கொடுக்கணுமான்னா பிரம்மா, உன்னிடத்திலே சாபம் பெற்று மாண்டுவதற்கு பதிலாக சிவனிடத்திலே சாபத்தை தொடுத்து நான் மாண்டு போகிறேன்னு போனான். அங்க சாபம் விடலைன்னா நான் இங்க சாபம் விட்டுருவேன். சாபம்னா புரியுதா, சாபம்னா பி இந்த அம்பு, சாபம்னா சபிக்கிறது. சிவபெருமான் மேல உங்களுடைய சாபத்தை விடலைன்னா நான் இங்க சாபம் விட்டுருவேன். சரி, அன்னைக்கு இது பரவாயில்லன்னு மன்மதன் சிவபெருமான்கிட்ட போய், அவரையும் யோகத்தில் இருக்கிறார், அவர் மீது உறங்கிக் கொண்டிருக்கிற புலியை எழுப்புவது போல, உறங்கிக் கொண்டிருக்கிற புலியை ஒரு மான் குட்டி எழுப்புவது போல, புலி எங்க மான் எங்க போனான், பக்கத்துல பக்கத்துல ரதி, ரதி தேவர்கள் செய்த சதி, இது என்னுடைய விதி. இனி சிவபெருமானே நமக்கு கதி. நீ அவரை நன்றாக துதி என்று சொல்லி அந்த பரமபதியினுடைய யோகத்தை கலைப்பதற்காக பானத்தை தொடுத்தான். சிவபெருமான் நெற்றி கண்ணை திறந்தார். அவ அப்படியே சாம்பலாயிட்டான், பொடியாகிவிட்டான். இப்ப மீளக்கூடியவனாகிய மன்மதனை எரிச்சார் சாம்பலன். அதன் பிறகு மன்மதனுடைய மனைவி வந்து வேண்டினாள், சாமியை வேண்டினாள். என்ன வேண்டினாள்? பெருமானே, தேவரி என்னுடைய நாயகனை எழுப்பி தரணும் சொல்லி அழுது புலம்பினாள். அப்ப சிவபெருமான் சொன்னார், நாம் பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் எழுப்பி தர்றேன்னார். இதுல இருந்து என்ன புரிகிறது? எல்லாருக்கும் மன்மதன் இருந்தால்தான் கல்யாணம் நடக்கும். மன்மதன் இருந்தே பல பேருக்கு ஆக மாட்டேங்குது. மன்மதன் தான் கல்யாணத்தை கூட்டி வைக்கிறவன். ஆனால் சிவபெருமான் மன்மதனை எரிச்சு சாம்பலாக்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணார். அப்படிதான் என்ன? சிவபெருமான் காமத்தை கடந்தவர், அதனாலே காமாரி. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சிவபெருமான் மன்மதனுடைய பானம் வேலை செய்யுமா? நிச்சயம். ஆகினாலே நம்ம திருநீலகண்ட நாயனார் அவருடைய பக்தரே அவ்வளவு பெரிய கெட்டிக்காரா இருந்தாருன்னா சிவபெருமான் போகுமா மன்மதனுடைய பானம்? ஆகவே கல்யாணம் முடிச்சுட்டு எடுத்து தரேன்னார். மன்மதன் பொடியான பிறகு அப்புறம் பார்வதியை கல்யாணம் பண்றார். திருமணம் நிகழ்ந்த பிறகு எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார்கள். கடைசியா ரவி போய் கும்பிட்டார், சுவாமியே என்னுடைய கணவனார் எடுத்துட்டார். மன்மதா வா அப்படின்னார். அவன் எழுந்து வந்துட்டான். உனக்கு மட்டும் உருவத்தோடு இருப்பான், மற்ற எல்லாருக்கும் அருவத்தோடு இருப்பான், கண்ணுக்கு தெரியாம என்று சொல்லி வணக்கம் போல உன்னுடைய ஆட்சியை செலுத்துக என்று சிவபெருமான் வரம் கொடுத்தார். இப்ப மீனக்கூடியவனா இருக்கிற மன்மதனை எரித்து அவனுடைய மனைவி வேண்ட திரும்ப அவனை காப்பாற்றி அருள் பண்ணார். இது சிவபெருமான் செய்த வேலை, சிவபெருமான் செய்த ஒரு திருவிளையாடு. அதே போல அவருடைய பிள்ளையா இருக்கிற ஞானசம்பந்தர் மீனக்கூடியவனாக இருக்கிற பாண்டிய மன்னனை வேக வைத்து, காற்றலாரை வேக வைத்து, அதன் பிறகு மங்கையரசி வேண்ட அந்த மீனக்கொடியவனை பாண்டியனை நாயன்மாராக உயர்த்தினார், வாழ வைத்தார். அப்பாவை போலவே பிள்ளையும் அப்படினார். கடியவள் கடுக்கை வேணி, கடியவள் கடுக்கை வேணி, சாதை போல். கடியவள் கடுக்கைனா கொன்றை மாலை சூடி இருக்கிற சிவபெருமான்.